குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சிவத்குரு கார்த்திகேய சிவம் அவர்கள் சைவாகம நெறி குறித்து தன்னை மிகவும் அர்ப்பணித்துக் கொண்டவர். திருப்பரங்குன்றம் வேத சிவாகம பாடசாலையில் முக்கிய அத்தியாகராக இளைய தலைமுறைக்கு சிவாகமம் சொல்லிக் கொடுத்து வருகிறார். பல அரிய சைவ நூல்களை வெளிக்கொண்டு வருகிறார். சைவாகம நூல்கள் வெளிவந்தவை குறித்து இவர் செய்துள்ள தொகுப்பு போற்றத்தக்கவை. அன்னாருடைய சைவ தரிசன சொற்பொழிவை உங்கள் முன் கொண்டு வர மிகவும் மகிழ்கிறேன்.
ஓம் விஸ்வம் பூதம் புவனம் சித்ரம் பஹுதா ஜாதமானம் சயத் சர்வோ ஹ்யேஷ ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. கத்ருத்ராய ப்ரசேதசே மேதுஷ்டமாயதவ்யசே வோசே மசந்தமகும் ஹ்ருதே. சர்வோ ஹ்யேஷ ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. மஹத்பியஷ்சாதி மஹதே மஹாமாயாதி மாயினே சூக்ஷ்மேப்யோப்யதி சூக்ஷ்மாய நமஶாந்தாய தேஜசே. ஆரறிவாரெங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவாரந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே.
ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய திருவுருளால் பரமேஸ்வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சிந்திப்பதற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இது போன்ற ஒரு கூட்டத்திலே நாம் பங்கு கொள்வதற்கு கூட, பெருமானை ஒன்று இருந்து நினைப்பதற்கு கூட நமக்கு புண்ணியம் வேண்டும். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்பார் நாவுக்கரசர் பெருமான். பெருமானை ஒன்று இருந்து நினைக்கக்கூடிய வாய்ப்பை தந்ததற்காக பெருமானுடைய திருவடி கமலங்களையும் சரணாரவிந்தங்களையும் சத்குருநாதருடைய திருவடி கமலங்களையும் நேரத்திலே இங்கே இந்த விஷயத்தை பற்றி செவிமடுக்க வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒளிவீசி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற பரம்பொருளையும் போற்றி வணங்கி, எனக்கு இட்ட தலைப்பிலே நான் அறிந்த வரையில் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். ரொம்ப நாளாவே, கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலங்களாக, இந்த சைவம் .org அப்படிங்கிற அந்த நிறுவனம் என்னோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஒரு வானொலியும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வானொலியிலே சைவம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் பேச வேண்டும் என்று பல காலம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் என்னால் அதை செய்து கொடுக்க இயலவில்லை. அவர்கள் சைவம் தொடர்பாக ஆற்றி வருகின்ற பணி வார்த்தையில் அடங்காது. சைவம் தொடர்பான தேவையான நூல்கள் எல்லாவற்றையும், பெரும்பாலும் எந்தெந்த நூல்களெல்லாம் கிடைத்திருக்கின்றனவோ அனுமதி பெற்று வெளியிட வேண்டிய நூல்களை தவிர பிற எல்லா நூல்களையும் இன்று வலைதளத்திலே இன்டர்நெட்டிலே சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சேவைக்கு நாம் அவர்களை மனமார பாராட்ட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நாடு இருக்கே ஒரு சிறந்த நாடு, அதுல பெக்குலியாரிட்டியும் நிறைய இருக்கு. பல நாடுகள்ல வந்து இந்த மதங்கள் நிறைய இல்லை. பெரும்பாலான வெளிநாடுகள்ல முழுக்க வந்து ஒரே மதம்தான். ஆனா அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு அந்த அரசாங்கம் பல வகைகளில் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கு. நம்ம நாட்டில் அப்படி இல்லாம எத்தனை எத்தனையோ மதங்கள், ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிறது. என்னன்னா தர்மம்னு சொல்வார் பரமாச்சாரியார். ஒருத்தர் சிவபெருமானை போற்றி வழிபடுகிறார், ஒருத்தர் மகாவிஷ்ணுவை வழிபடுகிறார், ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபடுறார். இப்படி எத்தனை எத்தனையோ பேதங்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் அந்த தர்மம்ங்கிற ஒரு வாக்கியம் இணைக்கிறது. விபூதிட்டிருக்கிற வாழ்லேயே கூட வித்தியாசங்கள்லாம் உண்டு. இந்த சபையிலே தான் சொல்ல வேண்டும், கேரளாவிலே ஒரு கும்பாபிஷேக விழா. அந்த கும்பாபிஷேக விழாவிலே சிருங்கேரி ஆச்சாரியார்கள் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கும்பாபிஷேகம் சிவாகம நெறிப்படி நடந்து வருகிறது. சிவாகம சம்பிரதாயம் ஆச்சாரியர் வந்திருக்கிறார். யாகசாலையிலே பூஜைகள் எல்லாம் நிறைவடைந்த உடனே கிடம் புறப்பாடாகி விமானத்துக்கு போயிட்டா ஆச்சார சிவாச்சாரியர்கள்லாம். சின்ன கிராமம், கேரளாவில் ஒரு குட்டி கிராமம். விமானத்துக்கு போன உடனே கீழே இருந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணிருக்கா, கும்பாபிஷேகம் பண்ணும்போது நீங்க ஆச்சாரியாள்கிட்ட கொடுங்கோ கலசத்தைன்னு சொல்லி சொல்லியிருக்கா. சின்ன பையன் தான் ஆச்சாரியமா இருந்திருக்கான். அந்த பையன் வந்து ஆச்சாரியாள்கிட்ட கலசத்தை கொடுக்க போயிருக்கான் அபிஷேகம் பண்றதுக்கு. அப்போ ஆச்சாரியால் சொன்னாலா, இது சைவாகம நெறிப்படி பண்ணக்கூடிய கும்பாபிஷேகத்துல அவங்கதான் அபிஷேகம் பண்ணணும், நான் நின்று தர்சனம் பண்றேன்ட்டு விமானத்தில் நின்று இருந்தாராம். அப்படி அந்த தர்மத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணம் வேரூந்து இருக்கு. அதே மாதிரி காஞ்சி ஆச்சாரிய பெருமாள்கிட்ட சொல்லுவா, உங்களுக்கு நடந்தது கிருபானந்த வாரியார் வந்து ஒரு முறை ஆச்சாரியால் தர்சனம் பண்றதுக்காக போயிருந்தாராம். அப்போ அங்க இருந்த காரியதர்சிட்டே முன்னாடியே சொல்லியிருந்தாராம், அவர் வரும்போது நீங்க நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்லியிருந்தாராம். அவர் எங்கேயோ திரும்பி இருக்கிறதுக்குள்ள வாரியார் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார், எழுந்திருக்கிறார். உடனே காரியதர்சிட்ட கோபப்பட்டாராம், மகாபிரிவா நீ சொல்லலையா நான் சொன்ன விஷயத்தன்னு. உடனே வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், அவளும் அவ சொன்ன விஷயத்த கடைபிடிச்சிட்டா நானும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்னாராம். என்ன சொன்னாராம் பிரிவா, நீங்க வந்து லிங்காயத்துங்கிற ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, உங்களுடைய மார்பிலே நீங்க சிவலிங்கத்தை கட்டின் இருக்கீங்க, அதனால நீங்க அந்த சிவலிங்கம் கீழே விழறா பாடி நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாராம். எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை, அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய மகான்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே சைவ தரிசனம் என்று ஒரு தலைப்பு, இந்த விஷயம் சர்வதர்சன சங்கிரகம் என்று ஒரு நூல். சாயநர் என்ற பரம்பரையைச் சேர்ந்த மாதவாச்சாரியார் பிற்காலத்திலே வித்யாரண்யராக மாறியவர், அவர் இயற்றிய நூல். அதிலே ஒரு பகுதி இந்த சைவ தரிசனம் என்பது. சார்வாக்கம் என்று சொல்லக்கூடிய மதத்திலிருந்து தொடங்கி 15 மதங்களை பற்றிய விஷயங்களை சொல்லி 16வதாக அத்வைத்த மதத்தை நிறுவுகிறார் மாதவாச்சாரியர். அதிலே நாம் பார்க்க இருப்பது சைவ தரிசனம் என்ற ஒரு சின்ன சிறிய பகுதி. தமிழ்நாட்டிலே ரொம்ப, பாரதத்திலேயே கூட பல மதங்கள் இருந்தாலும் பிரசித்தமாக விளங்கக்கூடிய மதங்கள் நிறையா என்று பார்த்தா வந்து ரெண்டு தான், ஒன்னு சைவம் இன்னொன்னு வைஷ்ணவம். இந்த சைவத்துல வந்து முக்கியமான கிரந்தங்களாக போற்றப்படுபவை சிவாகமங்கள். சிவபெருமானை எப்படி ஆராதிப்பதுங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியவை பல கிரந்தங்கள்ல. இந்த சிவபெருமானை வழிபடுவதுதான் பிறவியினுடைய நோக்கம் என்பதை நமது முன்னோர்கள் பெரியோர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். துர்லபம் பிராபிய மானுஷ்யம் ஏர்ச்சயந்தி சதாசிவம் தேஷாம் ஹி ஜென்மசாஃபல்யம் கிருதார்த்தாஸ்தே நரோத்தமாக என்று ஒரு ஸ்லோகம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா ஔவையார். ஜந்தூனாம் நரஜென்ம துர்லபம் நார் சங்கரர். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார் பெறுதற்கரிய பிராணிகளெல்லாம் பெறுதற்கரியதோர் பேரிழந்தாரேனார் திருமூலர் பெருமான். என்ன, மனித பிறவி அவ்வளவு சாதாரணமாக கிடைக்கிறதில்ல, அந்த பிறவியை முறையாக பயன்படுத்துங்கள் என்று அவர்கள் எல்லோரும் நம்மை வேண்டுகிறார்கள். நமக்கு இந்த மனித பிறவி பெருசுன்னு நமக்கு முதல்ல புரியணும். துர்லபம் பிராபிய மானுஷ்யம், எத்தனை எத்தனையோ பிறவிகள்ல, மற்ற பிறவிகள்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காததுனால மனித பிறவியை பெரிதாக போற்றுகிறார்கள். துர்லபம் பிராபிய மானுஷ்யம், அப்படியா கிடைத்தற்கு அரிதாகிய இந்த பிறவியை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்தால் அந்த பிறவி பயனுள்ளதாக ஆகும் என்பதற்கு இந்த ஸ்லோகம் கூறுகிறது. துர்லபம் பிராபிய மானுஷ்யம் ஏ சதாசிவம் அர்ச்சயந்தி, எவர்கள் சிவபெருமானை ஆராதிக்கிறார்களோ தேஷாம் ஹி ஜென்மசாஃபல்யம், பிறவி அவர்களுக்குத்தான் பயனுள்ளதாக ஆகிறது. தேஷாம் ஹி ஜென்மசாஃபல்யம் கிருதார்த்தாஸ்தே நரோத்தமாக, யார் பெருமானை முறையாக ஆராதிக்கிறார்களோ அவர்கள் கிருதார்த்தாக, வாழ்க்கையிலே என்ன என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து நிறைவேற்றிய புண்ணியத்தை உடையவர்கள், அவர்கள் நரோத்தமர்கள் என்று குறிப்பிடுகிறார். இப்படி பல ஸ்லோகங்கள் மனித பிறவியினுடைய மாண்பை பெருமையை கூறுகிறது. அந்த சிவபெருமான் யார், சிவபெருமானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? சிவபெருமானிடம் நம்மை அண்டவிடாமல் சேரவிடாமல் நம்மை தடுப்பது என்ன என்கின்ற விஷயத்தை பற்றித்தான் இந்த தரிசனம் பேசுகிறது. நீங்களெல்லாம் நிறைய கேட்டிருப்பீர்கள், மதத்திற்கு ரெண்டு பிரிவுகள் உண்டு. ஒன்று தர்மம் என்ற ஒரு பிரிவு, தத்துவம் என்ற ஒரு பிரிவு. என்ன மதம் என்ற பிரிவு என்று சொன்னால், காலையிலே எப்படி எழுந்திருப்பது, அனுஷ்டானங்களை எப்படி செய்வது, உணவு எப்படி அருந்துவது, எப்போது அருந்துவது, இது போன்ற விஷயங்களையெல்லாம் தெரிவிக்கக்கூடிய பகுதிக்கு தர்மம் என்று பெயர். அதைத்தான் மதம் என்றும் சமயம் என்றும் சொல்வது உண்டு. இதை தாண்டி யாருக்கு ஒரு சில கேள்விகள் பிறக்கிறதோ, நான் யார், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு துன்பம் நேருவதற்கான காரணம் என்ன, இது போன்ற சிந்தனையெல்லாம் யாருக்கு எழுகிறதோ அவர்கள் படிக்க வேண்டிய பகுதி என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தத்துவத்துறை என்று பெயர், அதற்குத்தான் தரிசனம் என்று பெயர். நான் ஆதிசைவ மரபில், சிவாச்சாரிய மரபில் பிறந்திருந்தாலும் கூட, ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்தாலும் கூட, எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே அல்லது வந்து ஒரு அத்தியனம் பண்றதுனாலேயே நான் யார், எனக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்புங்கிறதான ஒரு எண்ணம் தோன்றது இல்லை. நிறையா படிச்சிருந்தாலும் கூட எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் ஏற்படுவது இல்லை. அடியேன் ஒரு ஆலயத்திலே பூஜை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பர், பெருமான் மீது மிகுந்த பக்தியுடைய அன்பர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், சுவாமி வாழ்க்கையில எனக்கு வந்து நிறைய துன்பங்கள் வந்துட்டே இருக்கே, ஏன் அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே நம்மளால உடனே அந்த நேரத்துல பதில் சொல்ல முடியல. சாதாரணமா நீ செய்த புண்ணிய பாப்பந்தான் உனக்கு வந்து சேருதுன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த பதில் அவருக்கு அந்த சமயத்துல ஏற்புடையதாக இல்லை. அப்ப அது போன்ற நிலைகள் ஏற்படும் போது அதற்கு நம்மால் நம் கண்முன்னாலே பதிலை அடைய முடியவில்லை, திருப்திகரமான பதில் என்பது நமக்கு கிடைப்பதில்லை. அது போன்ற கேள்வி யாருக்கு எழுகிறதோ அவர்கள்தான் தரிசனம் என்ற தத்துவத்துறைக்கு அதிகாரிகள். பெரும்பாலும் இந்த தத்துவத்துறையிலே பேசப்படுகின்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து ரெலவெண்டா தெரியாது ஒரு சில சமயங்கள்ல. ஏன்னா இந்த அதிகாரி பேதம்ங்கிற காரணம் தான். சைவாகமங்கள்ல சைவ தரிசனத்துல என்னப்பா சொல்லிருக்குன்னா, ஒரு ஒரு மதமும் ஒரு ஒரு பொருள், எது அது நித்தியமான பதார்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணும். ஒரு சிலர் ஒரு ஒரு பொருள் தான் சொல்லுவா, ஒருத்தர் ரெண்டுன்னு சொல்லுவா, ஒருத்தர் மூணுன்னு சொல்லுவா, ஒருத்தர் அஞ்சுன்னு சொல்லுவா, ஒருத்தர் ஏழுன்னு சொல்லுவா. நித்தியமான பதார்த்தம் எத்தனை அப்படிங்கறதுதான் மதத்துக்குள்ள ஏற்படக்கூடிய வேறுபாடுகளுக்கு முக்கியமான காரணம். அப்படி சைவம் சைவாகமம் என்ன சொல்லுகிறது, நித்தியமான பொருள்கள் மூணுன்னு சொல்றது, பதி, பசு, பாசம். இந்த மூன்று பதார்த்தங்களை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரியணும். அப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அது என்ன, எப்படி தெரிஞ்சுக்கிறது, பதினா யாரு, பசுனா யாரு, பாசம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய கிரந்தம் ஆகமம். இந்த முப்பொருள திரிபதார்த்தம்னு சொல்வா சம்ஸ்கிருதத்துல, திரிபதார்த்தம், சதுஷ்பாதம், மகாதந்திரம், ஜகத்குரு, சூத்ரேணைகேண சம்க்ஷிப்ய பிராக விஸ்தரத புனஹா என்றுதான் கிரந்தத்தை தொடங்குகிறார். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளுடைய இருப்பை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியா பார்த்தா போறோம். இந்த பத்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முக்கியமான லட்சியமாக வச்சிருக்கா. இந்த பத்திங்கிறவர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் முதல்ல பிரமாணம் என்றவனுடைய சொல்கிறது. பரமேஸ்வரன் தான் இந்த ஜெகத்துக்கு கர்த்தா அப்படிங்கறத வந்து முதலிலே சொல்கிறது. ஒரு பொருளுடைய இருப்பை நாம் நேரே அறிந்து கொள்வதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். உலகத்திற்கு கர்த்தா இருக்கிறார் என்பதை முதல் முதலிலே அனுமான பிரமாணத்தின் மூலம் இந்த மதம் நிறுவுகிறது. பிரத்யக்ஷம்னு சொன்னா கண்ணாலே பார்த்து, காதாலே கேட்டு, மூக்கினாலே நுகர்ந்து, வாயினாலே சுவைத்து, உடலினாலே உணர்ந்து பெறக்கூடிய அறிவுக்கு பிரத்யக்ஷம் என்று பெயர். இப்போ கண்ணால பார்த்து இந்த ஜெகத்துக்கு கர்த்தா ஒருத்தர் இருக்காருங்கிறத சொல்ல முடியல. கர்த்தா இருக்கணுமாங்கிறதையே யோசிக்க முடியல. இப்போ அவர் என்ன பண்றார், இந்த உலகத்தை பார்ப்பாணி, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னா காரியமா இருக்கு, உலகம் காரியமா இருக்கு. காரியம்னு சொன்னா என்ன, எதெதுக்கெல்லாம் அவயவ பகுப்பு இருக்கிறதோ, எவையவற்றுக்கெல்லாம் அவயவ பகுப்பு இருக்கிறதோ அதற்கு காரியம் என்று பெயர். ஸ்திரீபும் நபும்சகாதித்வாது ஜகதஹா காரிய தரிசனாத், இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே காரியமாக இருக்கிறது. அப்ப எந்த பொருளெல்லாம் காரியமாக இருக்கிறதோ அந்த பொருளுக்கு ஒரு கர்த்தா வேண்டும். ஒரு சேர் இருக்குன்னு சொன்னா அந்த சேருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, மைக் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதை பார்த்த உடனேயே இந்த பொருள் தானாக உண்டானது இல்லை, இதை யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொருளை கொண்டு கண்ணுக்கும் இந்த பொருளை படைத்தவர்க்கும் நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட கண்ணாலே பார்க்கின்ற ஒரு பொருளை கொண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நிச்சயிக்கிறதுக்கு தான் அனுமானம்னு பேர். அப்ப இந்த உலகத்தை பார்த்தா எல்லாமே காரியமாகவே இருக்கிறது. ஸ்திரீபும் நபும்சகாதித்வாத்து, தேகமெல்லாம் இருக்கு, மனுஷாளுடைய தேகம் எல்லாம் இருக்கு. இந்த தேகத்தெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுது இதுல இந்த அமைப்புல வந்து ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஏதோ கண்ணாப்பினான்னு இல்லை. அப்ப இந்த அமைப்பினை கொண்டு இது காரியம் என்று தீர்மானம் செய்கிறோம். அது காரியமாக இருப்பதனாலே அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டும். காரிய பொருளுக்கு கர்த்தா இருக்க வேண்டும் நீ எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்கிறான் ஒருத்தன். நான் பார்க்கிறேன் என்னென்ன பொருளெல்லாம் நாம் கண்ணுக்கு முன்னால செய்யப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறேனோ, இது காரிய பொருளாக இருந்தால் கூட இந்த கர்த்தாவை நான் நேரில் பார்க்கல, ஆனா பல காரிய பொருள்களை நான் பார்க்கிறேன். ஒரு ஆபரணம் பண்ணணும்னு சொன்னா அந்த ஆபரணம் செய்பவன் ஒருவன் இருக்காங்கிறத என்னால பார்க்க முடிகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரும்பாலான பொருள்களை செய்தவன் ஒருத்தன் இருக்கணுங்கிறத என்னால பார்க்க முடிகிறது. அதனால எதெல்லாம் காரிய பொருளோ அந்த காரிய பொருளுக்கெல்லாம் கண்டிப்பாக கர்த்தா வேண்டும். சரிப்பா, நீ வந்து இப்ப சேர் இருக்கு, இந்த மாதிரியான அச்சேதன வஸ்துக்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ ஒரு காலத்துல ஒருத்தர் படைச்சார்னு சொல்ற. இப்ப நம்மளுடைய உடம்பு இருக்கு, நம்மளுடைய உடம்பு ஒரு காலத்துல படைக்கப்பட்டது, யாராவது ஒருத்தர் அதை வந்து அசம்பிள் பண்ணான்னு சொல்ல முடியாது. பிறக்கிறதுங்கிறது வந்து தானாகத்தானே நடந்துட்டு இருக்கு, அதை எப்படிப்பா நீ வந்து காரியம்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அவயவ பகுப்பு இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு பொருளை காரியம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு காரணமும் கூட உண்டு ஒரு பொருள் காரியம் சொல்றதுக்கு, என்னன்னா அது அழிவுடையதால். இப்ப ஒரு பொருள் காரிய பொருள்னு தீர்மானம் பண்றதுக்கு ரெண்டு ஹேத்து. ஒன்னு, அது அவயவ பகுப்பு உடையதாக இருக்க வேண்டும். ரெண்டு, அழிவுடையதாக இருக்க வேண்டும். அவயவ பகுப்பு உடையதாக இருக்குங்கிற காரணத்தினாலேயே அது காரிய பொருள்னு நீ தீர்மானம் பண்ண முடியாதுன்னு சொன்னா, இன்னொரு காரணம் இருக்கு, என்னன்னா அது வந்து அழிவுடையது. இந்த சேத்தன வஸ்துக்கள்ல பெரும்பாலும் அச்சேதன வஸ்துக்கள்ல வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு மூணு சொல்லுவா. இந்த சேத்தன வஸ்துக்கள்ல வந்து ஆறு உண்டு, பிறக்கிறது, வளர்றது, இருக்கிறது, பரிணாமம்ங்கிற ஒரு ஸ்திதியை அடையிறது, அப்புறம் தேய்றது, அப்புறம் அழிகிறது. அந்த ஆறு நிலைகளை அடைந்து அது நாசம் அடைவதால், அழிவதாலே, அழியிறதுங்கிற காரணத்தினால இது காரிய பொருள். அதனால வந்து இதுக்கு ஒரு கர்த்தா கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்றார். சரிப்பா, உலகத்தை பகவான் படைக்க, யாரோ ஒருத்தர் படைக்கிறார், அது காரிய பொருள்ங்கிறதுனால கர்த்தா உண்டு, சரி. அது வினஸ்வரம், அழியிறதுனால அது காரிய பொருள், சரி. ஏன் உலகத்தை படைக்கிறார்? ஒருத்தன் குட்டையா இருக்கான், ஒருத்தன் நெட்டையா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், இப்படி எத்தனை எத்தனையோ பேதங்கள் இருக்கு, இதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேக்குறான். இந்த இடத்துல ஒரு 200 மதத்தை நிராகரணம் பண்ணி இந்த மத ஸ்தாபனம் பண்றார். ஏன் இந்த வேலையை சுவாமி இறைவன் பண்றார்னு சொன்னா, உயிர்களுடைய கர்மங்களை அபேட்சித்துத்தான், கர்மங்களை காரணமாக கொண்டுதான் இந்த சிருஷ்டியை இந்த வேலையை இறைவன் செய்கிறார். இன்னொரு சைவ பிரிவினர் என்ன சொல்றாளா, பெருமான் இந்த சிருஷ்டியை பண்றதுக்கு உயிர்களுடைய கர்மாவை அக்கவுண்ட்ல எடுத்துக்கிறது இல்லை. அப்படி பல மதங்கள் இருந்திருக்கு. அந்யசன் வியாப்தித்தோ நன்யஹா கர்த்தா கர்மானுசாரத்தஹா கரோதி சம்சிருதிம் பும்சாம். கர்த்தா கர்மானுசாரத்தஹா பும்சாம் சம்சிருதிம் கரோதி. அப்போ யார் இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருவன் ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த சிருஷ்டியை செய்கிறாரோ அவருக்கு ஒரு தோஷம் வரும்னு சொல்றார். என்ன தோஷம் அது? வைஷம்ய நைர்கிருண்ய தோஷம். இந்த ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் சிருஷ்டியை பண்ணார்னு சொன்னா அவர் தனக்கு பிடிச்சவனுக்கெல்லாம் வேண்டுங்கிறத கொடுத்துட்டு பிடிக்காத வாளுக்கெல்லாம் வந்து வேண்டாததை கொடுத்துட்டாருங்கிற ஒரு தோஷம் ஏற்பட்டுடும். அந்த கொள்கை தப்பு. என்ன பண்றார் இறைவன், பும்சாம் புண்ணிய பாபங்களை அனுசரித்துத்தான் கர்த்தா கர்மானுசாரத்தா பும்சாம் சம்சிருத்தியும் கரோதின்னு சொல்றார். அடுத்து அவன் கேக்குறான், ஏன்பா சுவாமி வந்து சர்வேஸ்வரன் தானே, சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய பெருமான் வந்து சிருஷ்டி பண்றதுக்காக ஜீவர்களுடைய புண்ணிய பாபங்களை கணக்கில் வச்சுக்கிறார்னு சொன்னா அவர் சுதந்திரர் இல்லையே ஆயிடுதுன்னு கேட்கிறான். புண்ணிய பாபங்களை அனுசரிச்சுத்தான் அவர் பலனை கொடுக்கணும்னு சொன்னா அவருக்கு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றார், ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்தை அனுசரிச்சு பலனை கொடுக்கிறார்னா, ஒரு பெரிய அரண்மனை இருக்கு, அந்த அரண்மனையில கோஷாத்தியக்ஷர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கோஷாத்தியக்ஷர்கிட்ட பணங்கள்லாம் இருந்தாலும் பொருளெல்லாம் இருந்தாலும் கூட நீ அதை எடுத்து குடு அப்படின்னு ராஜா கட்டளை போடுறதுனால அவருக்கு சுதந்திரத்துல எப்படி ஹானி இல்லையோ, இவர் சொல்றத அப்படியே அவர் செஞ்சே ஆகணுமோ, அதுபோல கர்மாக்களுக்கு அனுகுணமாக ஈஸ்வரன் இந்த சிருஷ்டியை பண்ணினாலும் கூட அதற்கு சுதந்திரத்துக்கு ஹானி ஏற்படலை அப்படின்னு சொல்றாரு.